கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி 32 அத்தியாயம். நெஞ்சும் நிலவும். வானதி ஒவ்வொரு வாரியாக படித்தாள். கடைசியில் சிவபாத சேகரன் என்ற பெயரையும் படித்து விட்டாள். அவளை வெட்கம் வந்து சூழ்ந்து கொண்டது. உருமாற்றத்தோடு பெயர் மாற்றமும் பூண்டுவிட்டு அருண்மொழி தன்னை பார்த்து நகைப்பது போல் தோன்றியது. ஓலையை ஒரு கணம் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். ஓலையில் மனனம் செய்யும் அளவுக்கு ஒன்றும் விஷயம் இல்லையே என்று இளைய பிராட்டி கூறிய வார்த்தைகள் அவளை சுய நினைவுக்கு கொண்டு வந்தன. போங்கள் அக்கா என்று முகன் சிவக்க வெட்கம் மேலிட கூறிவிட்டு அந்த ஓலையை இளைய பிராட்டியிடமே திரும்ப கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். மீண்டும் அந்த சம்பவத்தை வானதி நினைத்து கொண்ட போது அவள் உடல் சிரித்தது. தஞ்சையில் தன் ஆருயிர் அன்பர் இளவரசர் இளைய பிராட்டியை சந்திப்பதாக கூறியிருக்கின்றார். தன்னை சந்திப்பதாக கூறவில்லையே, தன்னை மறந்து விட்டாரோ? இந்த முறை சந்தித்தால் அவரை விட்டு பிரியவே கூடாது. மாறு வேடத்தில் அலையும் அவரோடு நாமும் காவி உடை அணிந்து வேடம் பூண்டு சிவபக்தியாக செல்வோமே என்று எண்ணினாள். தஞ்சையில் அவர் எங்கே தங்கியிருப்பார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வானதிக்கு எழுந்தது. வானதி அருண்மொழிவர்மரை நினைத்துக் கொண்டே அதே வேளையில் தஞ்சை மாநகரின் கோட்டைக்கு சிவனடியார் வடிவில் அருண்மொழி நுழைந்து கொண்டிருந்தார். கழுத்திலே ருத்ராட்ச மாலை, நெற்றியிலே பளிச்சிடும் நீர், நடுவே குங்குமம், கற்றை சடைமுடியும் தாடியும் பழுத்த துறவரத்தை புலப்படுத்தின. அருண்மொழியை நன்றாக அறிந்தவர் கூட இப்போது அடையாளம் காண இயலாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சையை அவர் காண்கின்றார். ஒவ்வொரு இடமும் முன்பே அவருக்கு தெரியும். ஒவ்வொரு மாளிகைக்கும் அவர் சென்று வந்திருக்கின்றார். அதே காவல் கூடம், அதே பழுவேட்டரையர் மாளிகை. பெரிய பழுவேட்டரையர் வாழ்ந்த மாளிகையில் இப்போது சின்ன பழுவேட்டரையர் இருப்பார். ஒரு கணம் அவர் கண் எதிரே சிறிய பழுவேட்டரையர் தோன்றினார். சிறிய பழுவேட்டரையர் அஞ்சா நெஞ்சர், சோழ நாட்டு நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டுள்ளவர். அவர் இப்போது முளைத்துள்ள ஆபத்தினை எப்படி சமாளிக்கப் போகின்றாரோ, பார்த்திபேந்திர பல்லவனின் திட்டங்களை சிறிய பழுவேட்டரையர் எப்படி முறியடிக்கப் போகின்றாரோ, பார்த்திபேந்திரன் சதி திட்டங்கள் அருண்மொழிவர்மருக்கு காளாமுகர் மூலம் முன்னரே தெரியும். வழியில் குதிரைகள் கிடைக்காததால் கொள்ளிடக்கரை ஓரமாக கால்நடையாக வந்தபோது வழியில் மக்கள் பேசிக் கொண்டதில் இருந்து பார்த்திபேந்திரனின் யுத்த முயற்சி தெளிவாக தெரிந்தது. பார்த்திபேந்திரன் குதிரை மீது ஏறி விரைந்து பறந்த போது கண்ட சிவனடியார் மனத்தில் பார்த்திபேந்திரனின் நடவடிக்கையை பற்றி இருந்த ஐயம் தெளிவாயிற்று. சோழ நாட்டிற்கு எதிராக அவன் புரட்சி கொடி உயர்த்துவது உண்மைதான் என்பது தெளிவாயிற்று. அவன் போன வேகம் ஒன்றிலிருந்து அவன் நோக்கத்தை அறிந்து விட்டார் சிவனடியார். காஞ்சிக்கு போனவுடன் அவன் செய்யக்கூடியவற்றை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார். அதனாலேயே அவர் தக்கவரை கொண்டு குந்தவைக்கு ஓலை எழுதி அனுப்பினார். ஓலை அனுப்பிய பிறகுதான் அருண்மொழியின் மனம் அமைதி அடைந்தது. தஞ்சை நகரில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி பேசிக் கொண்டிருந்தனர். பொழுது சாய்ந்து விட்டது. உயரமான மதிலின் கருநிழல் வீழ்ந்து இருளை துணைக்கு அழைத்தது. பல நூறு பறவைகள் வரிசை வரிசையாக தத்தமது கூட்டை நோக்கி பறந்து கொண்டிருந்தனர். வேளக்கார படையினர் அணிவகுத்து காவல் கூடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அந்தி வேளையின் நேரம் குறிக்கும் சேமக்கல ஓசை நுழைவாயிலே நின்று எழுந்தது. புறப்பாடிக்கு சென்று பண்டம் விற்று வருவோர் திரும்பிக் கொண்டிருந்தனர். மறுநாள் நகரில் கூடும் சந்தைக்கு தேவையான பொருட்களை சுமந்து பார வண்டிகள் தடக் தடக் என்று ஒளியோடு வந்து கொண்டிருந்தன. கோட்டை மதிலின் நுழைவாயில் நின்று சற்று தொலைவு சென்றால் பெரும் வெளியும் அதன் நடுவே சிறு சிவாலயமும் இருந்தன. தஞ்சை தளி குளத்தார் என்று அப்பர் பெருமான் அழைத்த சிறு கோயில் அமைதியே வடிவாக திகழ்ந்துவாறு இருந்தது. அருண்மொழி மெல்ல அந்த கோயிலை அணுகினார். அந்த கோயிலை இதற்கு முன்னர் பார்த்திருக்கின்றார். அந்த இறைவனை கும்பிட்டு சென்றிருக்கின்றார். என்றாலும் இப்போது இருப்பது போன்ற அமைதியான சூழ்நிலை முன் எப்போதும் எழுந்தது இல்லை. சோழவள நாட்டின் தலைநகரில் பெரும் மாட மாளிகைகளும் கூடங்களும் கூடத்தின் மீது கலசங்களும் கலசத்தின் அருகிலே புலிக்கொடியும் திகழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவன் திருக்கோயில் எங்கோ அமைதியாக சின்னம் சிறு வடிவத்தோடு இருப்பதை காணந்தோறும் அருண்மொழியின் மனத்தில் கவலை எழும். தில்லை சிற்றம்பலமும் காஞ்சி கைலாயநாதரும் ஏகாம்பரரும் திருவரங்கத்து திருமாலும் அந்தந்த இடத்துக்கு பெருமை தேடி தந்த வண்ணம் இருக்க தஞ்சைக்கு இறைவன் திருவருளால் பெருமை ஏற்பட வழி இல்லையா? இப்போது அதை பற்றி என்ன போதிய நேரம் இருந்தது. தளி குளத்தால் தனியே தான் இருந்தார். கருவறையில் மினுக் மினுக்கென்று விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஓர் இருவர் வந்து சேவிப்பதும் செல்வதுமாக இருந்தனர். சிவனடியார் கைகளை கட்டி கொண்டு நின்று இறைவனை பார்த்தவாறு இருந்தார். அப்போது அங்கே சிவிகை ஒன்று வந்தது. அதை தொடர்ந்து குதிரை மீது அழகிய இளம் வாலிபன் ஒருவன் அமர்ந்து வந்தான். கோயிலுக்கு அருகே சிவிகைகளை இறக்கி வைத்தனர். குதிரை மீது இருந்த அந்த இளைஞன் குதித்து சிவிகையை நின்று இறங்க முயலும் செம்பியன் மாதேவியாருக்கு கைலாக தந்து மெல்ல அழைத்து சென்றார். சிவனடியார் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். முன் தினத்தை விட இன்று அவன் அதிக பொலிவோடு திகழ்ந்தான். மஞ்சள் நிறப்பட்டாடை அவனை அலங்கரித்தது. வெளுத்த நீல ஆடை ஒன்றை இடுப்பை சுற்றி முடிந்திருந்தான். நெற்றியிலும் உடலிலும் பளிச்சென்று திருநீறு துறங்கியது. பொன்னிற மேனியோடு கூடிய அவனுக்கு வெந்நீர் அதிக சோபையை அளித்தது. காது குண்டலங்கள் அசைந்தாடின. கழுத்து மணியாரங்களில் உள்ள வைரக்கற்கள் பளிச்சிட்டு மின்னின. கோயில் பூசை செய்வோர் ராஜமாதாவையும் மன்னர் மகனையும் அன்போடும் மரியாதையோடும் வரவேற்று திருநாமம் பல கூறி வழிபட்டு கற்பூர தீபம் காட்டி பிரசாதம் வழங்கினர். பயபக்தியோடு அவற்றை எடுத்து அணிந்து கொண்டு செம்பியன் மாதேவியார் மதுரனை பார்த்து,
மதுரா, இந்த ஊரில் தங்கும் நாள் எல்லாம் தளிக்குளத்தாரை கண்டு வணங்க முடியாது போய்விடுகிறது. இது நல்ல நாள். ஆண்டவனை தரிசிக்கவும் அவன் சித்தம் வேண்டுமே. எங்கே நல்ல பாடல் ஒன்றை பாடு
என்று பணித்தார். கணீர் என்ற குரலில் மதுரன் கண்டரன் பாடினான். கேட்போர் மெய்சிலிருக்க பாடினான். பாடலை கேட்டு மின் காற்றும் வியந்து மலர்களை கொண்டு வந்து அவன் மீது தூவியது. அவன் பாட்டில் மெய்மறந்து நின்ற சிவனடியால் தன்னை அறியாமலே, ஆஹா, அற்புதமான பாடல் என்று வியந்து கூறினார். மதுரன் சற்றென திரும்பினான். மங்கிய ஒளியிலும் சிவனடியார் நிற்பது நன்றாக தெரிந்தது. அதே சிவனடியார் தான் சொன்னவாறு வந்துவிட்டார். அவரை கண்டவுடன் ஏன் அவன் உடலில் புத்துணர்வு ஏற்படுகிறது? அவரை கண்டவுடன் ஓடோடி சென்று உரையாட வேண்டும் என்ற என்ன உணர்வு ஏன் ஏற்படுகிறது? அந்த சிவனடியார் கண்களில் உள்ள காந்த சக்தி தான் என்ன? அவரது பேச்சிலே உள்ள புதுமை தான் என்ன? அந்த குரலிலே குமிழிடும் இன்பம் தான் என்ன? சுவாமி வந்துவிட்டீர்களா என்று கூறியவாறு சிவனடியாரிடம் விரைந்தான் மதுரன். கைகூப்பி வணங்கியவாறு வந்து அவனுக்கு ஆசி கூறி, வந்துவிட்டேன், வந்துவிட்டேன், தளிக்குளத்தாரை வணங்கினேன், உன் பாடலில் மெய் மறந்தேன், உடலும் உள்ளமும் புனிதமடைந்தன மதுரா என்றார் சிவனடியார். சிவனடியார் செம்பியன் மாதேவியாரை கண்டுவிட்டார். ஆ, தேவியார் எதிரே இப்போது உள்ள பொய் வேடத்தோடு பேசுவதா அது சரியா என்று கவலை கொண்டார். மதுரன் அடிகளாரை நோக்கி, சுவாமி, சற்று என்னோடு வாருங்கள். என் பாட்டியார் அரச குலத்தாய் செம்பியன் மாதேவியார் அது இருக்கின்றார். என் பாட்டனார் கண்டராதித்தரின் பாடலை மெய்மறந்து கேட்டு வியந்து பாராட்டினீர்களே. அவரது சிவத்தொண்டினை தொடர்ந்து நடத்தி வரும் செல்வியார் அவர். என்னை இத்தகைய நற்பாதையிலே செலுத்தி வரும் அந்த தேவியாரை தாங்கள் காண வேண்டாமா? முன்தினம் தங்களை சந்தித்ததை பற்றி பாட்டியாரிடம் கூறியிருக்கின்றேன். தங்களை போன்ற சிவனடியார்களை கண்டு பேசி உபசரிப்பதில் பெருமகிழ்வு கொள்வார் தேவியார். தங்களை போன்று இந்த கண்டம் எல்லாம் சுற்றி சிவபெருமானோரையும் திருத்தலங்கள் கண்டு வரும் அடியார்களை கண்டார் என் பாட்டியாருக்கு பெருமை பிடிபடாது. கருணை கூர்ந்து வாருங்கள் சுவாமி என்று அழைத்தான் மதுரன். உள்ளத்துக்குள்ளே திடுக்கிட்டார் சிவனடியார். எனினும் வெளியில் புலப்படுத்தாமல் மெல்ல நகைத்து மதுரனை அணைத்துவாறு, அன்புள்ள மதுரா, ஒரு பகல் தான் பழகினோம், அதற்குள் உயிரையும் ஈய வல்ல அன்பு என்னிடம் பூண்டுவிட்டாய். உன்னை சந்திக்கவே இங்கு வந்தேன். உன் பாட்டியாரை இந்த நேரத்தில் இங்கு சந்திப்பது சரி என்று நான் இனி சிறிது நாள் இங்குதான் தங்கியிருக்கப் போகின்றேன். அப்போது நானே மாதேவியார் இருவிடம் வந்து கண்ட மகிழ்கின்றேன் என்றார். மெல்ல அந்த இடத்தை விட்டு செல்லவும் தொடங்கினார். மதுரன் பேசுவது அறியாத நின்றார். சிவனடியார் எங்கு தங்குவார் என்பதை கேட்க மறந்துவிட்டோமே என்று அவரை பின்தொடர்ந்து வேகமாக சென்றார். தாம் எங்கே தங்கியிருக்கப் போகின்றோம் என்பதை மதுரனுக்கு கூறுவது மிகவும் முக்கியமாயிற்று என்று அவனிடம் கூற சிவனடியாரும் மெல்ல திரும்பினார்.
சுவாமி, இந்த நகரத்திலே தாங்கள் தங்குவதற்கு வசதியான ஏற்பாடுகளை நான் செய்து தருகின்றேன் என்று மதுரன் அன்போடு கூறினார்.
சிவனடியார் மெல்ல நகைத்து, அப்பா, வேண்டாம். சந்தடி மிகுந்து இந்த நகரில் நான் தங்க விரும்பவில்லை. நாடும் காடும் பட்டியும் தொட்டியும் பள்ளமும் மேடும் சுற்றி வருபவனுக்கு தங்குவதற்கு என்று தனியே ஓரிடம் வேண்டுமா? நீல நிற விசும்பலும் நல்லதொரு மண்ணிலும் வீசும் காற்றிலும் விளங்கும் ஈசனை போன்று தங்குவதற்கு சானிடம் போதும். கோட்டைக்கு வெளியே ஆற்றங்கரையோரமாய் உள்ள பூந்தோட்டம் உனக்கு தெரியும் அல்லவா? அந்த தோட்டத்திலே சிறு குடில் ஒன்று உண்டு. அங்கே வெகு காலமாக மூதாட்டி ஒருத்தி வசித்து வருகின்றாள். அவளை எப்போதோ சந்தித்தது. என்னுடைய இளமை பருவத்தினின்று என்னை அவள் அறிவாள். ஆனால் அவள் இப்போது என்னை மறந்திருக்கலாம். நான் அந்த இயற்கை சூழலில் வசிக்க விரும்புகின்றேன். இன்றிரவு அந்த குடிலை அடைந்து இளைப்பாருகின்றேன். என்னை காண விரும்பினால் அங்கு வந்து நீ காணலாம் என்று கூறி மெல்ல நகர்ந்தார் சிவனடியார். பிறகு என்ன நினைத்துக் கொண்டாரோ என்னவோ, மதுரா, மதுரா என்று அழைத்து, மற்றொன்று உன்னிடம் கூற விரும்புகின்றேன். யாரிடமும் நீ இப்போது கூறிவிடாதே. காஞ்சி மாநகரில் நின்று சில பெண்மணிகள் அரண்மனைக்கு வருவார்கள். சோழ அரசு குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். அவர்களுள் இளைய பிராட்டியார் குந்தவி தேவி என்பது ஒருத்தியின் பெயர். நான் காஞ்சி கைலாதநாதர் ஆலயத்தில் அவளை சந்தித்தேன். சிவபெருமான் மீது அன்பு ஏற்பட வழி கூறினேன். தஞ்சை நகருக்கு வந்தால் என்னை வந்து காண்பதாக கூறியிருக்கின்றார்கள் அந்த அரசு குமாரி. அவள் வந்தால் உன்னிடம் கேட்டால் என் இருப்பிடத்தை கூறுவாயா என்றார் மெல்லிய குரலில். அவர் கண்கள் மதுரனின் முகத்தையும் முகத்தின் வழியே உள்ளத்தையும் அளந்தன. மதுரன் உடல் சிரிப்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. அவன் முகம் முன்னைவிடம் மலர்வதும் தெரிந்தது.
சுவாமி, இளைய பிராட்டியார் குந்தவை தேவியாரை தாங்கள் சந்தித்தீர்களா? அவர்கள் தஞ்சை வருவதாக கூறினார்களா? என் அத்தையார் இங்கு வருகின்றார்களா? மிக நல்ல முகூர்த்தம் அடிகளே, காஞ்சியை விட்டு வராமல் வேதனையுற்றிருக்கும் அவர் இங்கு வருவதில் மிக பொருத்தம் இருக்கிறது. சுவாமி, கட்டாயம் உங்கள் இருப்பிடம் கூறுவேன். சோழ அரசு குலத்தவர்கள் சிவர் நருளில் திளைப்பதால் வருங்கால சந்ததிகளுக்குத்தானே நல்லது என்று கூறினார். மதுரா,
மதுரா, மதுரா
என்று மாதேவியார் அழைக்கும் குரல் கேட்டது. மதுரன் விடைபெற்றுக் கொண்டு பிரியாமானத்தோடு சென்றான். சிவனடியாரும் மேல நடப்பது போல் முதலில் பாவனை செய்து பிறகு விரைந்து நடந்து கோட்டையின் புறவாயிலை கடந்து ஆற்றங்கரை ஓரமாக செழித்து வளர்ந்திருந்த பூங்காவினுள் நுழைந்தார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.